ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போதம் நேர்முக பயிற்சி. 7ஆம் சூத்திரம். வழங்குபவர் கே. சிவகுமார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அறிவு மெய்யறிவு உடையவர்கள் யாருன்னா சைவ சித்தாந்திகள் தான். அப்ப மெய்புணவர் தம்பால் விளையாவாம். சைவ சித்தாந்திகள் இடத்திலே இந்த ஐம்புறங்களும் என்ன பண்ணும், தன்னுடைய ஆற்றலை காட்ட மாட்டார். துப்பின் சுழற்றும் போல் கல் தூணி சூறாவளி போய் சுழற்றும் சிறுப்பும் துரும்பு. சின்ன சின்ன அற்ப துரும்புகளை எல்லாம் அசைத்து அப்பால் தள்ளி அலைக்கழிக்கக்கூடிய சூறாவளி காற்று கற்றுனை நெருங்க முடியுமா, அசைக்க முடியுமா? முடியாது. அதுபோல பொய்ப்பொருள்களால் சைவ சித்தாந்திகளை எதுவும் செய்ய முடியாது. ஆனா திருவூர் கட்டுப்படைக்கு இன்னொரு பெயர் உண்டு, புலவராற்றுப்படை. நீங்க நினைக்கிற மாதிரி புலவர் ஆற்றுப்படை என்று சொன்னால் இது பாணனை ஆற்றுப்படுத்தியது, இது கவிதை எழுதின புலவனை ஆற்றுப்படுத்தியதுன்னு அர்த்தம் எழுதக்கூடாது. புலவன் என்றால் மெய்யறிவு உடையவன். இதுக்கு நச்சினார்க்கடியர் என்கிற ஒரு உரையாசிரியர் அழகா உரை எழுதுவாரு, முக்தி பெறுவதற்கு பக்குவம் பெற்ற ஆன்மா. புலவர்னா யாரு? முக்தி பெறுவதற்கு பக்குவம் பெற்ற ஆன்மா நாமதான். இல்லைன்னா இங்க வந்திருக்க மாட்டோம். வீடு வேறு அடைவதற்கு பக்குவமுற்ற ஆன்மாவாகிய நமக்கு வீடு பெற்றான் ஒருவன். யாரு? ஜீவன் முத்தர். சொல்ல முடியா? அந்த ஜீவன் முத்தர் வழிகாட்டுற. இப்ப மாணிக்க வாசகர் என்ன சிவபெருமான பார்க்கலையா? அவர் தான் திருப்பெருந்துறைய பார்த்துட்டாரு. கண்ணாடி ஆடும் கண்டேன் தாங்க அவர் தானே சொன்னாரு. ஆனா பார்த்து முடிச்சிட்டு மத்தவங்கெல்லாம் வாயான்னு இட்டு விட்டாரு. இவரை மட்டும் என்ன பண்ணாரு, இன்னும் மக்களுக்கு நீ வாவை கோவையெல்லாம் எழுத வேண்டி இருக்குதுப்பா, வெயிட் பண்ணுப்பா, இங்கே இருப்பா, அப்புறம் வந்து நான் உன்னை இட்டும் போறப்பா தெல்லை மூலருக்கு பிறகு வாப்பான்ட்டு போயிட்டாரு. இவரு அழுது அழுது அங்க இங்க போய் ஆசை பத்து அற்புத பத்து கண்ட பத்து என்ன பத்துன்னு படாத பாடு படுறாரு. யாருக்கு? நமக்காக. அவர் அழுதெல்லாம் யாருக்கு? நமக்காக அழுதார். அழுது அடி அடைந்த அன்பர் நமக்காக அழுதார். அவருக்காக அழல. இறைவன் நமக்காக அழுவதற்கு அவரை விட்டு போய் நாம கூடவும் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னால அந்த அனுபவ பிழிவாக அவர் நமக்கு கொடுத்து அடுத்தனை. ஆகையினால அந்த பரம்பொருளை ஜீவன் முத்தர் மாணிக்கவாசகர் ஜீவன் முத்தர் எல்லாருமே ஞானசம்பந்தர் நாமக்கரசர் சுந்தர் வைகண்டர் அருணந்தி சிவம் சிவமர ஞானசம்பந்த எல்லாரும் அவங்க எல்லாம் வந்து ஜீவன் பக்குவம் அடைந்த ஆன்மாக்களாக இருந்து நம்மால் நம்மை போன்றவர்களை ஈடேற்றுவதற்கு நம்ம ஒண்ணு சொல்றோம் இல்லையா, மானிட சட்டை தாங்கி. யாருக்கு? விஞ்ஞான கலருக்கு உள்ளிருந்து உணர்த்தக்கூடியவர் சகலருக்கு என்ன பண்ணுவாரு, அவரு படிப்படியா உணர்த்துவார். நமக்கு மனித சட்டை தாங்கி வருவார். பிரளயாகலருக்கு சிவபெருமான் ஆகிய மூர்த்தமாக வருவார் இல்லீங்களா. ஆகியனால சில பேருக்கு பெரிய புராணத்தெல்லாம் சிவபெருமான் பார்வதி ரிஷப ஆரூடராக எழுத்தொழினார். ரிஷப ஆரூடர் அவங்க எல்லாம் பிரளயாகலர். நமக்கு எல்லாம் மானிட சட்டை தாங்கி தான் வரணும். நம்ம அங்கங்க தெரு ஓரத்துல கிணறு இருக்கும், தெரு கிணறுங்க. அப்ப ராட்டினம் கட்டி வச்சிருப்பாங்க, இப்ப எல்லாம் போர் வந்து போச்சு. அப்ப தண்ணி அதுக்கு முத நேரம் கயிறு போடுற ஆளா இருக்குது. 3 மணிக்கு நான் தான் முதல்ல ராட்டினம் போட்டேன் இந்த பக்கம். நான் எங்க வீட்டுக்கு அதெல்லாம் முடியாது. 4 பேர்னா இறச்சிக்க 4 கொண்டு அதுக்கு தவளைக்கு மட்டும்தான் தண்ணி, எல்லாருக்கும் வேணாமா? இந்த அந்தம்மா இன்னும் ஒண்ணுக்கு அவர் அதாவது முன்கூட்டியே பதிவு பண்ணி வைக்கிறது. அந்த மாதிரி ராட்டினம் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இழுக்கும் போது செப்பு குடம் ஒண்ணு கட்டி இழுத்துக்கிட்டே இருக்கும், அது கயிறு ஒழுங்கா போடாதெல்லாம் கட்டிட்டு உள்ள உணர்ந்துடும். அப்புறம் மழை வந்து தண்ணி வந்துட்டு இருக்கும், 2 நாள் தண்ணி இருக்கும், செப்பு குடம் உள்ள உழுந்துடும். உழுந்தது எடுக்க முடியல. இப்ப எடுத்தாகணும்னா இப்ப என்ன பண்றான், அந்த அம்மா சொல்றது இறங்கி எடுக்க கிணத்துல இறங்கி எடுக்கிறாருன்னு வச்சுங்க. முதல் தடவை முயற்சி பண்ணி பாக்குறாரு, கிடைக்கல. அப்படியா வாங்க போலாம் அப்படின்னு நான் சொன்னம்மா, இன்னொரு தடவை முழுக்கு முடியலவா? சரி, சாப்பிட்டு வந்து மஜனம் எடுக்கிறவரெல்லாம் நம்ம ஓயாது. நம்ம வீட்டு செப்பு குடம் எத்தனை நாள் ஆனாலும் சரி, பக்கத்து வீட்டுக்கார ராவோட ராவா எடுத்து விட்டான்னு உனக்கு என்ன கரவிச்சு இருக்குது? இன்டர்நெட்ல மூழ்கி தெரியுவார். அங்க கூட பதில சொல்ற தூக்கி போடியா, இங்க நாலு சுத்து சுத்து அங்க நாலு சுத்து விட்டவே விடாதம்மா. உடனேக்கு ஒரு முழுக்கு, அது ஒரே ஒரு தடவை தான் உள்ள விழுந்தது. உடையவனுக்கு பல முழுக்கு, பிறவி பெருங்கடல நம்ம ஒரே ஒரு தடவை தான் உள்ள விழுந்தோம். அவங்கிட்ட எப்படி அந்த செப்பு கூட காணாம அழகழிக்குதோ, நீ யாரா வந்தாலும் சரியா நான் சிக்க மாட்டேன், நான் எங்கெங்கயோ ரவுண்ட் அடிப்பேன், நான் சைவ சித்தாந்தம் பக்கம் வரவே மாட்டேன். இப்படி என்ன பண்ணுவோம், நல்லா அழகழிச்சு இப்பதான் வந்திருக்கிறோம், இப்பதான் பாதாள சுவர்ல மாட்டி விடுறோம், இனிமே மேல வந்துருவோம். உடைமைக்கு ஒரு முழுக்கு, உடையவனுக்கு பல முழுக்கு. அந்த மாதிரி இறைவன் நம்மை ஈடேற்றும் வரை ஓய மாட்டான். நம்ம உள்ள மாட்டிக்கிட்டு திகைச்சு சுத்தி வந்துட்டு. ஆகையினால அந்த நீர் காக்கிற காணல் நீர் இருக்கிற தண்ணியை பார்க்கிற பொழுது ஏமாந்து போய் விடுவோம். தேடி 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 போய் அதை கண்டுபிடிக்கிற வரையில தண்ணி தண்ணின்னு நினைச்சுக்கிட்டே போய் ஓஞ்சி போய் கடைசியில் அது பொய்யின்னு நினைச்சு ஏமாறுற மாதிரி இந்த கருவிகரணங்கள்லாம் உண்மை 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 நம்பி தேடிக்கிட்டே போறோம். ஆனா உண்மையை ஆராய்ந்து பார்த்தா இதுக்கு அறிவில்லை, இதுக்கு அறிவில்லை, இதுக்கு அறிவில்லை. இதை கொண்டு அது அறிகிறது. கண்ணாடியை கொண்டு கண் பார்ப்பதை போல கண்ணை கொண்டு உயிர் பார்க்கிறது, காதை கொண்டு உயிர் கேட்கிறது, மூக்கை கொண்டு உயிர் நுகர்கிறது, நாக்கை கொண்டு உயிர் சுவைக்கிறது, மெய்யை கொண்டு உயிர் உணர்கிறது, புற்று உணர்கிறது. ஆகையினால இவற்றுக்கு தனிப்பட்ட முறையிலே அறிவு கிடையாது. உயிர் நல்ல நிம்மதியா தூங்குறாம வச்சுங்க, நீங்க என்ன பண்ணாலும் காது கட்ட கூட கத்து பாருங்க, கும்பகரண மாதிரி தூங்குற ஆள்லாம் இருக்குது. என்ன பண்ணாலும் சரி, கிள்ளனாலும் சரி, அவன் திரும்பி கொடுத்துவான், அல்ல சில திறவை திரும்பவே மாட்டான், நிம்மதியான தூக்கத்தில் இருப்பான் அவன் பாட்டுன்னு. அப்ப என்ன அது உணர்ந்துதானா, இல்ல உயிர் எங்கேயோ உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. உடம்ப என்ன பண்ணாலும் நான் ஒண்ணும் பண்ண முடியல. ஆகையினால இவற்றுக்கு அறிவில்லை, அதை உணர்த்துவதுதான் இந்த பாடல். பேய் தேர் நீர் என்று பேய் தேரை, அழகை தேர், பேய் தேர், காணல் நீர், எல்லாம் ஒரே வார்த்தை தான். ஏன் அந்த பேர் வச்சாங்க? தேருன்னா ஓடிக்கிட்டே இருக்குது, தேருன்னா ஓடிக்கிட்டு தானே இருக்கும், அது மாதிரி இது ஓடிக்கிட்டே இருக்குது. பேய்னா அச்சம்னு ஒரு அர்த்தம் இருக்குது, பேய்னா அச்சம். ஆமா, அதே மாதிரி இது என்ன பண்ணுவோம், பேய் ஓடுற மாதிரி இது ஓடிக்கிட்டே இருக்கு தோற்றத்தில், அச்சம் தரக்கூடிய தோற்றமாக நம்பி 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 ஏமாற வச்சு ஓடுது. பேய் தேர் நீர் என்று, பேய் தேரை உண்மையான தண்ணீர் என்று நம்பி அதன் பின்னால் வரும் பேதைக்கு, ஈஸியா புரியுதா, ரொம்ப எளிமையா இருப்பாங்க, அதன் பின்னால் வரும் அறிவிலைக்கு, முட்டாளுக்கு, மற்ற அடுத்த நிலையில, மற்றன்னா அடுத்த நிலையில அணைந்த அருகில் சென்று பார்த்த பொழுது, குறிப்பிட்டதோடு அருகில் சென்று பார்த்த பொழுது, எத்தனை தடவை தான் ஏமாறுவோம், ஏமாறலாம் மூணு தடவை ஏமாறலாம், முதல் தடவையே நம்ம சுதாரிச்சுட்டு இருக்கோம், ஏமாத்தமே இனிமே நம்ம பிரயோஜனம் இல்லை. சில பேருக்கு போன் அடிப்பான், சாயந்தரம் வாங்க பணம் தரணுமா, சாயந்தரம் போன் அடிக்கணுமா, அடிச்சு பார்ப்பான், மறுநாள் காலையில போன் அடிக்கணுமா, மூணாவது நாளா போனா இவன் கொஞ்சமா கழுந்து இருக்கிறாய் இல்லைன்னு சொல்லிட்டு போறத விட்டு இது வா 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 அப்புறம் பண்ணுங்க நம்பி போறது உள்ள வேற வழி பார்க்க வேண்டியதானே ஒரு முடிவு பண்றோம். அதே மாதிரி இந்த பேய் தேர் என்ன பண்ணுவோம், தோ தோ தோன்னு இட்டுக்கிட்டே போவோம், ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதும் எவ்வளவுதான் முட்டாளா இருந்தாலும் கூட சுதாரித்துக் கொள்கிறோம். மற்ற அணைந்த பேய்த்தேர் குறிப்பிட்ட இடத்துக்கு போய் அந்த அணைந்தன நெருங்கிய நிலையிலே அந்த பேய்த்தேர் அசத்து ஆகும் இல்லை என்று உணரப்படும். சத்துன்னா இருக்கிறது, அசத்துனா இல்லாத பொருள். ஆஹா, இது சும்மா இது ஒரு கண்கட்டி வித்த, இது நம்ம ஏமாத்துது. அசத்து ஆகும் பெற்றிமையின் தன்மையை போல, காணல் நீருக்கு காணல் நீரை உண்மையான நீர் என்று நம்பி செல்லுகிறான் ஒருவன், குறிப்பிட்ட தூரம் நம்பி சென்ற பிறகும் அந்த காணல் நீரை அவனால் அடைய முடியவில்லை, மீண்டும் மீண்டும் ஏமாந்த அவன் ஒரு முடிவுக்கு வருகிறான், இது பொய்யாக நம்மை மறுக்கக்கூடியது, இனியும் இதன் பின்னால் செல்வது அறிவுடைமை ஆகாது என்று ஒரு முடிவுக்கு வருகிறான். அதே போல இந்த கருவிகரணங்கள் உண்மை என்று நம்பி 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 நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு வருகிற பொழுது இதை நம்பினால் சாத்தியப்படாது, சரிப்பட்டு வராது என்று ஒரு முடிவுக்கு வைத்து அதனை கண்டு உணர்வார் இல்வழியின் காணும், கண்டு உணர்வார் இல்வழியின் எது, அந்த அசத்தின் தன்மையை ஆய்ந்து அறிவார் இல்லாத பொழுது உண்மையினை அறியும் தன்மை இல்லாத அவருக்கு, அதாவது குருநாதர் உணர்த்தாத பொழுது, சுருக்கமா வச்சுக்கோமே, இந்த ரெண்டு விதமா சொல்றாங்க ஐயா. குருநாதர் உணர்த்துகிற பொழுது உணர்வுகிறார்கள், உணராதவர்கள் அவனை உணராத சொல்லணும்னு வச்சுங்க, யாராவது சொல்லி கொடுத்தா பரவாயில்ல. இந்த உலகம் மெய்யின்னு தானே நம்ம நம்புறோம், சைவ சித்தாந்தத்துக்கு வருகிற வழியில உலகம் மெய்யின்னு நம்புறோம், சைவ சித்தாந்தத்துக்கு வந்த பிறகு உலகம் பொய்ன்னு தெரியுது, உடம்பு பொய்ன்னு தெரியுது, வாழ்க்கை கூட வந்து நம்ம என்ன பண்றோம், எதுவும் நம்ம கையில இல்லை, பெருமான் கையில தான் இருக்குது, எதுவா இருந்தாலும் பழைய பாவ புண்ணியம் தான் நம்மளை வந்து தாக்குது, விதி விடாம பின் தோற்குது. ஆனா முயற்சி செய்தார், சிவபெருமானுடைய திருவடிகளை பற்றினார், அவருடைய சிவாய நம்ம மந்திரத்தை சொன்னார், நமசிவாய மந்திரத்தை சொன்னார், நாம பண்ண பாவமெல்லாம் பண்ணிய பாவம் எல்லாம் என்ன ஆகும், மொத்தமா காணாம போயிடும் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு. பழைய வினையும் நுகர்வினையும் எதிர்வினையும் சஞ்சிதம் பிராரத்தம் ஆகாமியும் ஆகிய எல்லாமே கெட்டு போகணும்னு சொன்ன குருநாதருடைய தீட்சை வேணும். பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்முடைய சிந்தனை எல்லாம் ஏகனாகி இறைவனை நிற்றுன்னு சொல்லுவாங்க. 10வது நூற்பாவுக்கு போகிற பொழுது வேற ஒண்ணும் கிடையாது. மாணிக்கவாசகர் சொல்றாரு இல்லையா, சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும். பாருங்க, சித்தம் சிவமாதல் அதுதான் ஏகனாகி நிற்றல், செய்தனவே தவமாக்கும் அதான் இறைவனை நிற்றல். இலக்கியத்தில இருந்து எப்படி இலக்கணம் வருதுன்னு தெரியுதா, தோத்திரங்கிறது இலக்கியம், சாத்திரங்கிறது இலக்கணம். நம்ம ஞானசம்பந்த தேவாரம் பார்த்தா கல்லால் எழுதுனே அந்த மாதிரி, இதுல இருந்து அதுல எப்படி அந்த வார்த்தைகள் புறப்படுது, அந்த பொருள் நலன்கள் எப்படி பொதிந்து இருக்கின்றன, எல்லாமே தமிழ் நெறிப்பட்ட சைவ சித்தாந்த கூறுகளை நம்மால் உணர முடியும். அதே மாதிரி அந்த குருநாதர் உணர்த்தினால் அதை உணர்ந்தவர்கள் உணர்கிறார்கள், உணராதவர்கள் இன்னமும் நம்பி ஏமாந்துகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இன்னைக்கும் என்னது இந்த பணம் கட்டுறாங்க பாருங்க, இதெல்லாம் போடுறா பாருங்க, எத்தனை பேப்பர்ல பார்த்தாலும் டிவியில பார்த்தாலும் சிட் பண்ணுன்னு போடுறா பாருங்க, சீட் பண்ணு, இதை நம்பி நம்பி இன்னைக்கும் ஏமாறுறாங்க. அதை விட வட்டி அதிகமாங்க, இங்க இங்க கட்டுவங்க, இங்க கட்டுவோம், 4 பேர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், அவன் கட்டுப்படி ஆகணும் இல்ல, அவன் இவனுக்கு கூட வட்டி கொடுத்து அவன் எப்படி வாழறது, அவன் ஒரு நாளைக்கு மொத்தமா அடிக்க போயிடும் கடைசியா. இன்னமும் ஏமாறுது உலகம், எத்தனை முறை சொன்னாலும் உலகம் திறந்த போய் என்ன ஆசை, ஆசை கிடையாது பேராசை, அவனை விடுறதே கிடையாது, அவனை பிடர் பிடித்து உந்துகின்றது. போட கட்டுற, அவன் 8000 கட்டுறான் நீ 10000 கட்டு, அவன் 8 லட்சமா நீ 10 லட்சம் கட்டு, அவனை விட லாபம் நமக்கு கிடைக்கும் நிறைய. என்ன பண்ணுது, ஆசை பிடர் பிடித்து உந்து ஏமாந்து போயிருந்தான். அந்த மாதிரி இந்த உலகம் பொய்யான உலகம், மெய்யான உலகம் என்று நம்பி இந்த உலகம் ஏமாந்து போயிருக்கு. அதுதான் வைத்ததனை கண்டுணர்வால் இவ்வழியின் சரியான குருநாதர் வைக்காத பொழுது காணும் அசத்தின்மை. என்ன பண்றோம் நாம, நம்பி நம்பி ஏமாந்துடுறோம். கண்டு உணர்வார் இல்லது எனக்கான், கண்டு உணர்வார் நல்ல குருநாதர் கிடைக்கப்பட்டால் இல்லது, எது இல்லது, இது நிலை இல்லாதது என்று நாம் காணுவோம். கான் அசை நிலைன்னு வச்சுட்டாலும் வச்சுங்க, அல்லது கண்வாயாக அறிவாயாக வச்சாலும் சரி, குருநாதர் உணர்த்தினால் இது அசத்து என்று உணர்வோம், குருநாதர் உணர்த்தவில்லை என்றால் இது சத்து என்று நம்புவோம். பெய்தியாரை உண்மையான தண்ணீர் என்று நம்பி ஏமாறுவதைப் போல இந்த தனுகரண போனோபோகத்தை நிலைத்தது என்று சொல்லி நாம் ஏமாந்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த பிரபஞ்சத்துக்கு அறிவில்லை, இது சிவத்தை உணராது, எதையுமே உணராது. இந்த கருவிகரணங்களை வச்சுக்கிட்டு உயிர் எதையோ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. இது எது போலன்னு அழகா சொல்ற சமீபத்தில் நம்ம இருந்த அறிவொடி சொல்லுவது அந்த செய்தியோட முடிச்சுடலான்னு நினைக்கிறேன். முற்பகல் வகுப்பு என்னன்னா, உண்மையான உண்மை பொய்யான உண்மைன்னு ஒண்ணு சொல்லுவாரு. உண்மையான உண்மை பொய்யான உண்மை என்னன்னா ஒன்னும் புரியல. உடனே சொன்னாரு, இந்த உலகத்துல நீர் எவ்வளவோ நிலம் எவ்வளவுன்னு கேட்பாரு. 3 பங்கு நீர் 1 பங்கு நிலம், 3 பங்கு நீர் 1 பங்கு நிலம். அப்ப இதுதான்பா பொய்யான உண்மைன்னு, உண்மையான உண்மை என்ன தெரியுமா அப்படின்ட்டு, அந்த 3 பக்கம் நீர்னு சொன்னீங்கல்ல, அந்த நீருக்கு கீழே என்ன இருக்குதுன்னு கேட்பாரு. நீருக்கு கீழே என்ன இருக்கு, நிலம் தானே இருக்குது, அப்ப 4 பக்கமும் நிலம், அதான் உண்மையான உண்மைன்னு. 3 பக்கம் நீர் 1 பக்கம் நிலங்கிறது பொய்யான உண்மையா, அந்த நீருக்கு கீழே என்னையா இருக்குது, ஒரு முடிவுக்கு வருவாங்க. இந்த உலகம் ஒரு பொய்யான உலகமாக இருக்கிறது, இவை இறைவனை உணரக்கூடிய அறிவே கிடையாது, அப்புறம் எங்க அனுபவிக்கிறது. அதுதான் இறைவன் தன்னை அவன் தான் படைச்சான் கூட அதுக்கு தெரியாது, அதனால எதுவுமே தெரியாது, அது ஒரு அசத்து பொருள், எதுவும் தெரியாது. அந்த பொருளுக்கு இறைவனால் நன்மை இல்லை. இனி இந்த 2 பொருள்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு 3வது பொருள், காலையிலே சொன்ன மாதிரி பாரிசேட அளவை என்று சொல்லுகிறார்களே, இந்த 3வது பொருளினாலே என்ன நன்மை, என்ன பராபரன் என்று பார்த்தால், 3வதாக இருக்கக்கூடியது பசு. பசு என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா, கட்டப்பட்டது, பசுனால கட்டப்பட்டது, பாசத்தால் கட்டப்பட்டது. இப்ப உடல் அடிச்சு கட்டி இருக்கிற மாதிரி தான், மூகனங்க இது போட்டு கட்டி இருக்கிற மாதிரி தான். அதுவரை நமக்கு பெரிய காற்று யானையை கூட இவன் வசப்படுத்தி தன்னுடைய ஆணைக்கு அடிபணிய வைக்கிற மனுஷன் நினைச்சா அது ஒரு மிதி மிதிச்சா இவன் காணாம போதுவான். சின்ன பையன் கூட அதை அடக்கி ஆண்டுகிட்டு வருவான், சில இடங்களில் புத்துக்கோட கையில வச்சுக்கிட்டு. அந்த மாதிரி ஆணவங்கிறது சும்மா ஒரு சின்ன பாகன், நாம பெரிய யானை. நான் யானையா இருந்தோம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நாம எப்படி கிடக்கிறோம், அவன் அந்த ஆணவத்துங்கிட்ட அடங்கி போய் முட்டி போடு, எழுந்துரு, ஆசீர்வாதம் பண்ணு, ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் வாங்கு, இந்த நிலவில நாம கிடக்கிறோம். ஆணவம் நம்மை அப்படி ஆட்டி படைக்கிறது. சில பேர்ல அடி பண்ணிக்கிறதுல ஒரு மகிழ்ச்சி, இன்னும் என்ன வேலை செய்யணுங்க, இன்னும் என்ன செய்யணுங்க, அந்த மாதிரி ஆணவம் மிரட்ட மிரட்ட நம்ம குனிஞ்சு 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 இன்னும் என்ன செய்யணும், என்ன செய்யணும், அது பேச்சு கேட்டுன்னு அறிவற்ற நிலையில் ஆடிக்கொண்டிருக்கோம். உண்மையிலேயே ஆன்மான்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, சொல்லுவாங்க ஆத்மா, ஆத்மா வடமொழி, பரமாத்மா ஜீவாத்மா, எங்க வடமொழி பகவத்கீதை உட்படையும் வரும், பரமாத்மா ஜீவாத்மா, பரமாத்மாவதான் ஜீவாத்மாவாக வந்திருக்கிறது, மாயை காரணமாக பரமாத்மா ஜீவாத்மா, இது வேற அந்த கருத்து, பரமாத்மா ஜீவாத்மாவாக வந்திருக்கிறது. எது போல வானத்தில் இருக்கக்கூடிய நிலா தரையில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளிலே அண்டாவிலும் கொண்டாவிலும் ஏரியிலும் கடலிலும் குளத்திலும் தென்படக்கூடிய நீர்நிலைகள்ல அதனுடைய பிம்பம் எதிரொலிக்கிறது இல்லையா, இந்த தண்ணி அசையும் போதெல்லாம் அந்த பிம்பம் அசையும், அது நில அசையுதான்னா அசையல, நில அப்படியேதான் இருக்கு, ஆனா அந்த தண்ணியில பட்ட பிம்பம் அசையுது. பரமாத்மா மேல இருக்கிற நிலா, ஜீவாத்மா அலைக்கழிக்கப்படுகிற இந்த நிலா, பிரதிபிம்ப நிலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குடம் இருக்குதுன்னா குடத்துக்கு வெளியிலையும் காத்து இருக்குது, உள்ளிலையும் காத்து இருக்குது, குடத்துக்கு வெளியிலையும் வெற்றிடம் இருக்குது, உள்ளையும் வெற்றிடம் இருக்குது, வெளியிலையும் ஆகாசம் இருக்கிறது வெற்றிடம், உள்ளையும் ஆகாசம் இருக்கிறது, குடம் உடையிறவர்ல குட ஆகாசம் மக ஆகாசம், குடம் உடைஞ்சா எல்லாம் ஒரே ஆகாசம், இது அவனுடைய கருத்து. ஏன் பரமாத்மா ஜீவாத்மா ஆனதுன்னு கேட்டா மாயையால் ஆனது, அப்ப மாயை பரமாத்மாவையே மயக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் படைத்ததா என்று கேட்டால் இந்த மாதிரி கேள்விகளுக்கு அங்க விடையே காணும், தெரிஞ்சுக்கணும் செய்திக்காக, அது தெரிஞ்சுக்கிட்டவா நம்ம இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வசதியா இருக்கும். ஆனா நாம என்ன சொல்றோம், இங்க சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, இறைவன் உள்ள அன்று பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றின் பதியினை போல் பசு பாசம் அனாதி, காலையிலே பார்க்க ஆனாலும் கூட எப்போதும் அனாதி முத்த சித்துருவாக இருக்கக்கூடிய சிவத்தை இந்த மலத்தால் அணுக முடியவில்லை, ஏமாந்து போயிருக்கக்கூடிய சற்று ஆற்றல் கொண்டு இருக்கக்கூடிய இந்த வெத்த நிலைக்கு அகப்படக்கூடிய இந்த உயிர் நிலத்திலே அந்த ஆணவம் வழக்கமா செம்பில் கழிம்புன்னு சொல்லக்கூடிய நிலையில நெல்லுக்கு உமி உண்டு நீருக்கு நுரையுண்டு புள்ளிகள் பூவிற்கு உண்டு சொல்ற மாதிரி இது குணம் கிடையாது, குற்றம் எப்படியோ வந்து ஒட்டிக்கிச்சு, குணம் கிடையாது ஆன்மாவுக்கு, ஆணவம் வந்து குணம் கிடையாது, குணம்னா மாறாது, மாறாதம்மா மாறாது தானே, குணம் மாறாது, பாலின் குணம் வெண்மை, அது மாறி போச்சுன்னா அது பால் கிடையாது, சிவப்பா இருக்குது, இந்த பால் சாப்பிட்டு பாருங்களா செம்பா இருக்கு கிடையாது, சக்கரைங்க ஆனா கசக்குங்க, இனிப்பு தன்மை போனாலும் அதுக்கு சக்கரை கிடையாது, வெண்மை நிறம் போனாலும் இதுக்கு சக்கரை கிடையாது, அப்ப குணம் மாறினால் குணி குணத்தை உடைய பொருள் போயிடுது கெட்டு விட்டதுன்னு அர்த்தம், ஆணவம் நமக்கு குணம் கிடையாது. ஆனா நாம பேசும்போது சொல்றோம் அவரு ஒரு ஆணவம் முடிச்சவருப்பா, அவரு கொஞ்சம் திமுரு அதிகம்பா, அத குணமா நம்ம சொல்லிட்டு கிடக்கிறோம், இவருக்கு அன்பு அதிகம், இவருக்கு ஆசை அதிகம், இவருக்கு ஆணவம் அதிகம், குணத்தை கொண்டு போய் சேர்த்து வச்சிருக்கோம் நாம, அது குணம் கிடையாது, அது எல்லாரையும் பற்றி இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாவையும் பற்றி இருக்கக்கூடிய குற்றம். இப்ப இந்த ஜீவாத்மா பரமாத்மாங்கிற ரெண்டு செய்தியை பார்த்தோம் இல்லைங்களா, இப்ப ஆத்மாவில் இருந்துதான் ஆன்மா வந்ததுன்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அந்த சொல்லு ஆத்மா ஆன்மா இப்படி ஆச்சுன்னு சொல்லக்கூடிய சில குறிப்புகள்லாம் இருக்கு. ஆனா உண்மையாகவே நம்முடைய இது நம்ம படிக்கணும்னா சிவஞான போதத்தை படிக்க வேண்டும் என்று சொன்னால் பேதுரையும் சிற்றுரையும் இல்லாமல் படித்தா அது முழுமை பெறாது. பிற்காலத்துல எளிய நடையில் பல பேர் எழுதியிருக்காங்க, கையில் இருக்கிற புத்தகம் எளிய நடை புத்தகங்கள் தான், ஆனா சிற்றுரை பேதுரை நம்ம படிக்கணும், இதை படிச்சுட்டாலும் அதை படிக்கணும், அவ்வளவு நல்ல கருத்துக்கள் இருக்கும். ஆன்மா என்பதற்கு மாதவ சிவஞான யோகிகள் சொல்லக்கூடிய உரை வியாபகமானதுன்னு அர்த்தம் தான், நல்லா புரிஞ்சு, நம்ம காலையில் சொன்னோம் இல்லையா, உலகமெல்லாம் ஒரு நீயாகி தோன்றும் ஒரு செய்தி பார்த்தோம் இல்லையா, வியாபகமானதுன்னு அர்த்தமா, இப்ப நம்ம ஆன்மாவா, ஆன்மா நான் ஒரு ஆன்மா, இந்த ஆன்மா எங்க எங்கயோ தெரியுதுன்னு நம்ம சொல்லிட்டு கிடக்கிறோம். ஆனா ஆன்மா என்பது எந்த நிலைக்கு ஆன்மான்னு தெரியுமா, ஆன்மா என்கிற சொல்லுக்கு வியாபகமானதுன்னு சிற்றுரை பேருரை ரெண்டுலையும் சுவாமி எழுதுறாங்க. சிவஞான சுவாமிகள் சொல்லக்கூடிய உரை குறிப்பு மிக முக்கியமானது. ஆன்மா என்றால் வியாபாரம், பசுன்னா கட்டப்பட்டதுன்னு சொன்ன இல்லையா, அதுக்காக நான் சொல்ல வந்தேன், ஆன்மா என்ற சொல்லுக்கு வியாபகமானது, நாம எங்க வியாபகமா இருக்கிறோம், நமக்கு இடம் கடந்து காலம் கடந்து என்ன தெரியும், இந்த என்ன நடக்குன்னு தெரியுமா, அடுத்த 5 நிமிஷம் கழிச்சு என்ன நடக்க போகுது தெரியுமா, எதுவுமே தெரியல. அப்ப நாம எப்படி ஆன்மாவாகும், சொல்லிக்கிட்டு இருக்கோம். சும்மா ஒரு பேரு, என்னப்பா இன்னைக்கு என்ன விசேஷம், இன்னைக்கு மரம் நடு விழா. எந்த மரத்தை கொண்டு வந்து நட்டுங்க? மரத்தையா நட்டுங்க? மரத்தையா நட்டுங்க? கன்று தான் நட்டுங்க. மரக்கன்று நடும் போது மரக்கன்று நடு விழான்னு சொல்ல மாட்டீங்க, மரம் நடு விழா. அந்த மாதிரி நாம நாளைக்கு ஆன்மாவாக போகிறோம், வியாபாரமாக போகிறோம், இன்னைக்கு நம்ம ஆன்மான்னு சொல்லிக்கிறோம். இப்படி வேணா வச்சுக்கலாம், ஒரு சமாதானம் தானே. என்னைக்கா இருந்தாலும் நாம சில பேர் படிக்கும் போதே போடுவான், எம்ஏ இப்பதான் சேர்ந்திருப்பான், இன்னும் பணம் கூட கட்டுறதுக்கு இருப்பான், பேருக்கு பின்னால எம்ஏ போட்டுருவான். என்னடா மேல போடு போட்டிருக்கேன் பாச, இந்த ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த போட்டோ எடுத்துருவேன், எப்படியும் பாஸ் ஆகிடுவேன். எம்ஏ நுழைஞ்சிட்டேன் இல்ல உள்ள, இந்த மாசி மேல கூட்டம் பங்குனி ஒருத்தர கூட்டம் உள்ள நுழைஞ்சிட்டேன், நீ ஒண்ணும் பண்ண வேணாம், அதுவே தள்ளி போய் மேல விட்டுரும், கோயில் மேல விட்டுரும், கீழே இறக்கி விட்டுரும். அது மலை கோயிலா இருந்தாலும் சரி, மயக்கம் முருகனா இருந்தாலும் சரி, எந்த கோயிலா இருந்தாலும் சரி, ஏ அது பண்ணும்போது நீ போக வேண்டியதான் உன் வேலை. அடியார் நடுவு நுழைஞ்சிடணும், நுழைஞ்சிட்டுன்னா அது என்ன கொண்டு போய் அது கடை சேர்த்தோம். அவர் சொல்றது அதானே, எனக்கு உண்மையிலேயே ஆற்றல் இருக்குதா இல்லையான்னு தெரியான்னு சொல்றாரு இல்லையா. நம்ம திருச்சதகத்துல பார்க்கும்போது நடகத்தால் எனக்கு தெரியாது, விபூதி அணிகின்றாங்கன்னு தெரியாது, எதுக்கு உத்தராட்சம் போடுறாங்கன்னு தெரியாது, எல்லாரும் போடுறாங்க நானும் போட்டுக்கிட்டேன். நாடகத்தால் அடியார் போல் நடித்து உள்ளுக்குள்ள அன்பு இல்லை, எல்லாம் போட்டா நானும் போட்டேன், ஆளு இல்ல குறைச்சிட்டு கூட போகுது. நாடகத்தால் முன்னடியா போல் நடித்து நான் நடுவேன். எங்க போதுனா ஊடகத்தையே போகுது, இந்த கூட்டத்தில் போகுது, எதுக்கு வீடகத்தே புகுந்துடுவான். வீடு பேர் எனக்கு கிடைக்கணும் ஆசைப்படும், அதுக்கு நீ என்ன பண்ணணும், நான் நுழைஞ்சிட்டேன் அது வேற விஷயம், ஆனா தகுதி இல்லாம திறமை இல்லாத நுழைஞ்சிட்டேன், ஆனா எனக்கு ஆர்வம் மட்டும் இருக்குது. இந்த தகுதியும் திறமையும் எனக்கு வாய்க்கணும்னா நீ என்ன பண்ணணும், எனக்கு அன்ப கூடு. அதான் கேட்கிறாரு, அகத்து ஊடே ஊடகத்தே நின்று உருக தந்து அருகம் உடையாங்க. என் மனசுல உன நினைச்சு உருக தன்மை கொடு, இறைவனை நினைச்சு நாம எப்ப உருக ஆரம்பிக்கிறோமோ எங்க அன்பு இருக்கிறதோ அங்க சிவம் இருக்கும். அன்பும் சிவமும் இரண்டு என்பது அறிவில, அன்புதான் சிவம் இல்லைங்களா. அதனால சொல்ல சிவமே பெரும் திரு எய்திட்டிலேன், இன்னொரு இடத்துல சொல்வார், சிவமே பெரும் திரு எய்திட்டிலேன். சிவமே பெரும் திருனா என்ன, அன்பே வடிவமா இருக்கிறதா. இப்ப அந்த அன்பு வடிவமாகிய நிலைக்கு நாம் செல்ல வேண்டும், அந்த அடியார் கூட்டத்தோடு செல்ல வேண்டும். அது மாதிரி நாம இங்க வந்து நுழைஞ்சிட்டோம். ஆன்மான்ற சொல்லுக்கு வியாபகம், சரிங்க, இறைவன் வியாபகம்னு சொன்னோம், முழு வியாபகமே அவனுக்குள்ள கிட்டத்தட்ட இருக்கிறோம். ஏகதேச வியாபகம்னா கிட்டத்தட்ட இருக்கிற கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம்னு சொன்னேன், நாமளும் வியாபகம் தான். இந்த ஆணவத்தை எதில் சேர்க்கறது, அதில் சேர்க்கறதா இதில் சேர்க்கறதா, பாசம் மூணு பொருள் சொல்லணும் இல்லையா, பதி முழு வியாபகம், பசு ஏகதேச வியாபகம், இதுக்கு நடுவில் இந்த பாசம், இதுக்கு என்ன பேர் வைக்கிறது, ரெண்டுல என்ன பேர் வைக்கிறாங்க, வியாப்தி. வியாப்தி இப்பு போட்டாலும் சரி இத்து போட்டாலும் சரி வியாப்தி, வியாப்தின்னா இந்த உயிரினுடைய தன்மைக்கு சமமானது. தோசை கல்லு சொன்னமா, தோசை சொன்னமா, அந்த தோசையை சுத்தி இந்த சின்ன வெங்காயத்தை சிறுவ நறுக்கி போடுறது, தோசை முழுக்க போடுறது, தோசை முழுக்க போடுறது, அதுதான் வியாப்தி. சரிசமமான நிலை ஆன்மாவுக்கு இறைவனை நெருங்க முடியாது. ஆன்மா என்ன அதை கட்டுப்படுத்தணும், அது அளவுக்கு காட்டணும், அது பேர் வியாப்தின்னு பேர். வியாபகம் இவனும் வியாபகம் தான், ஒரு விதத்தில் நாம வியாபகம். ஆனா இப்ப எப்படி இருக்கிறோம், இப்ப வியாபியமா இருக்கிறோம். வியாபியம்னா உள்ளடங்கி இருத்தல், உள் அடக்கி இருப்பவன் அவன், உள் அடங்கி இருப்பவர்கள் நாம், நமக்கும் உள்ளடக்கும் ஆற்றல் உண்டு, அதுதான் ஒரு நீயாகி தோன்றும் கடைசியில வாய்க்கும் நாம சொன்ன செய்தி. இப்போதைக்கு நாம எப்படி இருக்கிறோம், அடங்கி இருக்கிறோம், வியாபியம் அடங்கி இருக்கிறோம். இப்ப நாம நமக்கு இணையானதாக நம்ம அடக்கி ஆளக்கூடிய ஆற்றல் படுத்ததாக அந்த ஆணவம் இருக்கு, அது பாசத்துக்கு அதுதான் தலைமை. மூணையும் சொன்னா கூட அது முக்கியமானது, அதனாலதான் பிரச்சனையே வருது. அதனால அப்படி இருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது. ஏன்னா எவ்வளவு நுணுக்கமான விஷயம் தெரியுங்களா, ஒவ்வொரு வார்த்தைக்கும் இப்படி எல்லாம் அர்த்தம் இருக்கிறதா. இதெல்லாம் வந்து அந்த கேட்டு படிக்கிறதுன்னு சொல்றா பாருங்க, சில பேர் என்ன பண்ணுவான், ஒரு குருகுலத்துக்கு ஒருத்தன் போனான், நின்று பார்த்தான், ஓரளவுக்கு படிச்சிருக்கான், என்ன இவர் போய் பெருசா நடத்திட போறாரு, கையில புக்கு வச்சிருக்காரு, அந்த புக்கு நம்ம கிட்டே தான் இருக்கு, அதே புத்தகம் நம்ம கையில இருக்கு, இவராவது பழைய புத்தகத்தை வச்சிருப்பாரு, புது பிரிண்ட் நம்ம கிட்ட இருக்குது, இவர் என்ன நடத்த போற ராஜாருக்கு மாணவனுக்கு என்ன வித்தியாசம், ஒன்றே ஒண்ணுதான், அவர் முத நாள் ராத்திரி படிக்கிறாரு, நாம மறுநாள் ராத்திரி படிக்கிறோம், ஒரு நாள் தான் வித்தியாசம். அது முத நாள், இது மறுநாள். அவர் நடத்துறது கோடு போட்டு கோடு போட்டு படிக்கிறாரு, நாம கோடு போட்டு கோடு போட்டு நாம படிக்கிறோம். முக்கியமானது இதுதான், இதுதான் வித்தியாசம். அதனால ஒரு புக் அவனுக்கு கிடைச்சிது. இதைத்தான் எங்க வாஜியார் நடத்துறாருன்னா அங்க உட்காந்து அந்த பையன், இதுக்கு எதுக்குடா குருநாதர் இவர்கிட்ட வந்து கும்பிடலாம் போட்டுக்கிட்டு நாம பாத்துக்கலாம் போது கிளம்பிட்டான். ஆனா நல்ல புத்திசாலி, நல்ல ஆன்ம ஞானம் இதெல்லாம் இருக்குது, பக்குவம்லாம் இருக்குது, இன்னமும் ஒரு கிறுக்குத்தனம் வந்துருது. இதுக்காக போய் கும்பிடு போடணும், நில்ல இரு என இருந்து போயணும் போதெல்லாம் சொல்றாங்களே, இதுக்கெல்லாம் என்னதுக்குடா. அந்த காலத்து குருகுலம் அப்படிதான், போனா போனா நில்லுனா நிக்கணும், இருந்தா இருக்கணும், சொல்ற வரல போகக்கூடாது. இந்த மாதிரி நிலைமையில இருந்து ஒன்னும் இவனுக்கு கட்டுப்படி ஆகல, ஒத்து வரல, சரி போ அப்படின்ட்டு போயிட்டான். ஒரு கல்யாண மண்டபம் இருந்த வழியில, திருமண மண்டபம் நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டாங்க. அவன் போய் எச்சில் இலைகள்லாம் இருக்குது பாருங்க, இலைய போட்டிருந்த இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிற சாதத்தெல்லாம் ஒன்னா எடுத்து இலையில மீந்து போனதெல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அந்த திருமணத்துக்கு போயிருந்த ஒரு பெரியவர், நம்ம சைவ சித்தாண்டி மாதிரி பக்குவம் படுத்தவர், அவனை பார்த்தாரு. பிச்சைக்காரனா தெரியல, பார்த்தா ரொம்ப பண்பு வாய்ந்த பையனா தெரியறாங்க. இது என்ன, இன்னும் மண்சோறு அது இதெல்லாம் தீங்குவாங்கன்னு சொல்லுவாங்களே, இந்த மாதிரி இது என்னடா, இது இலச்சோறு எதனா சாப்பிடணுமா, அதுவும் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடறதா, பிரசாதமா கொடுக்கறதெல்லாம் வேற சாப்பிடறதுக்கு முன்னு இவன் மீந்து போனதை சாப்பிட்றான், நீ கிறுக்கு பயலா இருப்பானா, சாப்பிட போறான். அதில் வைக்கான், எப்பா தம்பி தம்பி சேர்த்துக்கிட்டு உன்னை பார்த்தா நல்லவனா தெரியுதுன்னா, உனக்கு இல்லாமையா இயலாமையா, உனக்கு என்னப்பா நெருக்கடி சொல்லுப்பா, அது இல்லை அதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்குலாம் புரியாதுன்னு சொன்னான்றான். அவரை பார்த்துட்டு எனக்கு புரியாது இருக்கட்டும் என்னன்னு சொல்லுப்பா அப்படின்னா, இல்ல நான் புத்தகத்துல படிச்சேன், எச்சில் பரிசுத்தம் சிவனுக்கு பிடிக்கும், எச்சில் பரிசுத்தம் சிவனுக்கு பிடிக்கும், அதனாலதான் நான் ஐயோ தம்பி நீ வா செத்தவா, நான் உனக்கு சொல்ற கையை கிளப்பிட்டு வாடா, கையை கழுவிட்டு வாடான்னு போனாரு. மீதி என்னென்ன படிச்சேன்னாரு, வாந்தி பரிசுத்தம் சிவனுக்கு பிடிக்கும், செத்தவன் மேனி பரிசுத்தம் சிவனுக்கு பிடிக்கும், பசுவனுடைய மடியில பால் குடிக்குது, அந்த பாலை கலந்துனா பெருமானுக்கு அபிஷேகம் பண்றோம், ஆனஞ்சு இல்லீங்களா, பஞ்சகவி அபிஷேகம் நடக்குது, எங்கேயும் திருமுறையில வரும் அது, அருமையான பிபி உட்பட எல்லா நோய்களுக்கும் சிறந்த மருந்து, வெளிநாட்டுல அதை மருத்துவமா பாக்கிறான். நாம அதை சமய வழிபாடாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், நல்லது கெடுதுன்னு விஷயத்துக்கெல்லாம் கையில அவர் ஐயர் ஓச்சு கொடுப்பாரு, வாங்கி சாப்பிடுறவனா இருக்கிறான், முழு விவரம் தெரியாதனால இவன் பால் தயிர் மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, இது எல்லாம் கலக்குறாங்கன்னா வாங்க மாட்டான், சில பேருக்கு தெரியாது ஏதோ கீழ நின்று வாங்குறான் ஏதோ கொடுக்குறாங்களான்ட்டு. அதனால இந்த பச்சை கவி அம்மன் சொல்லுவாங்க, பால் தயிர் நெகி பசுவனுடைய சாணமும் கோமயமும் சொல்லக்கூடிய நிலையில, கோச்சலம் சாணம் என்கிற நிலையில் அஞ்சும் கலந்தது, பஞ்சகவியும் பெருமானுடைய அபிஷேகத்தோடு. அப்ப பால அபிஷேகம், பாலை வந்து நீங்க கண்ணுகுட்டி வாயு பட்டுடுதேன்னு அதை எச்சியா நினைக்க வேணா, எச்சியலாக இருந்தாலும் அது பரிசுத்தம், அது எச்சில் பரிசுத்தம் சிவனுக்கு உரியது. இத்த புரிஞ்சுக்கிடாமா நீ எச்சி அடையில போய் சாப்பிட முயற்சி பண்றேன், நல்ல காலம் இதோட விட்டேன். வாந்தி பரிசுத்தம் இருக்குது பாருங்க, விபரீதமா விட்டுருக்கும் அவர் இட்டான்ட்டாரு, அவன் நல்ல நேரம். வாந்தி பரிசுத்தம்னா தேனி இருக்கு பாருங்க, தேன்ல போய் மலர்கள்ல போய் தேனை எடுக்குது, எடுத்துக்கிட்டு வந்து உள்ள அனுப்பி உடம்புக்கு போய் அது வெளிப்படுகிறது மறுபடி, அது வாந்தி என்கிற நிலையில் அடங்கும். உள் போய் திரும்பி வருகிற காரணத்தினால வாந்தியில் அடங்கும், தேனை நம்ம என்ன பண்றோம், அபிஷேகத்துக்கு உரியதான் பயன்படுத்துறோம். அது வந்து வாந்தி பரிசுத்தம், அதுதான் தேனி தேனை தான் குறிக்குது. மூணாவது செத்தவன் மேனி பரிசுத்தம்னா பட்டுப்பூச்சி முதலானுடைய மேல் தோடு இருக்கு இல்லையா, அதை நம்ம பட்டாடையா உடுத்துறோமா இல்லையா பெருமானுக்கு, அதனால இதுதான் அர்த்தம். நீ வந்து வெறும் எட்டுக்கு சுரக்கா கூட்டுக்கு உதவாது, குருநாதர்கிட்ட போய் படிக்கிறானே அவர் முதல் நாள் படிப்பாரு, மறுநாள் படிக்கிறதுல கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்க, இதெல்லாம் வேலைக்கு ஆகுது, முறையா போய் பாடம் கேது, நாம படிக்கிறது தவறு. அது சஞ்சல புத்தியை கொண்டாடுறோம், விகற்ப சிந்தனையை கொண்டாடுறோம், திரிபு உணர்ச்சியை ஏற்படுத்தும். முறையாக பாடம் கேட்டால் ஒழிய சில கருத்துக்களுக்கு தெளிவான விளக்கம் நமக்கு கிடைக்காது என்று சொல்லி அவர் அனுப்பி வைத்தாரா அவனுடைய நல்ல நேரம்.